கொடுத்திருக்கக்கூடிய திறமையை வீணடித்து தன்னுடைய ஈருலக வாழ்க்கையை நாசப்படுத்தி என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் கால்நடைகளை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய ஞானத்திற்காக அற்புடைக்காக நாம் அல்லாஹ்விற்கு மேன்மேலும் அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். லயின் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலயின் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன், நீங்கள் என்னை நிராகரித்தால் என்னுடைய ஞானத்துக்கு நன்றி கிடத்தனமாக நடந்து கொண்டால் என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்பதை அறிந்து கொண்டது. இன்றைக்கு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பொருளாதாரத்திலே உயர்வு ஏற்பட்டால், நம்முடைய வியாபாரம் பெருகினால், நம்முடைய தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றத்தை பார்த்தால் அல்லாஹுவால நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிருபை என்பதாக நாம் எண்ணுகின்றோம். இந்த உலக செல்வங்களை நாம் ஒரு அறுப்புரை அல்லாஹுடைய நியமத்து என்பதாக பார்க்கின்றோம். ஆனால் அதே சமயத்திலே எந்த ஒரு தூய்மையான தெளிவான மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கின்றானே, நம்மை அல்லாஹ் வாழ வைத்திருக்கின்றானே, இந்த மார்க்கத்தை நம்மில் எத்தனை பேர் ஒரு நியமத்தாக ஒரு அற்புடையாக பார்க்கின்றோம். எப்படி இந்த மார்க்கத்தை தெரியாதவர்கள், இந்த மார்க்கத்தை புரியாதவர்கள், ஏதோ ஒரு மார்க்கத்திலே நாம் பிறந்து விட்டோம், ஏதோ ஒரு ஜாதியிலே ஏதோ ஒரு கோட்பாட்டிலே நாம் பிறந்து விட்டோம், இதிலே நாம் வாழ வேண்டியது, இதிலே நாம் மரணிக்க வேண்டியது, இதுதான் நம்முடைய வழி என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பதை போன்றுதான் சகோதரர்களே இன்று நம்மில் பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேர் வழியை நாம் அல்லாஹ்வுடைய அருளாக, அல்லாஹ்வுடைய பாக்கியமாக, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக அன்பளிப்பாக நாம் தேர்ந்து இருந்தால் இந்த மார்க்கத்தில் நாம் மேன்மேலும் முன்னேறி இருப்போம். இந்த மார்க்க கல்வியிலே நாம் அதிகரித்திருப்போம். இந்த மார்க்கத்திலே மிக உறுதியாக நாம் இருந்திருப்போம். இந்த மார்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக பின்பற்றி இருப்போம். இந்த மார்க்கத்தை பிறருக்கும் நாம் எடுத்துச் சொல்லி இருப்போம். உதாரணமாக ஒருவருக்கு ஒரு வியாபாரம் அமைகின்றது, ஒரு தொழில் அமைகின்றது, அவர் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு தரக்குறைவான ஒரு தொழிலை செய்தாலும் அந்த தொழிலில் தான் நஷ்டமடைய வேண்டும் என்பதாக எண்ணுவாரா? நிச்சயமாக எண்ண மாட்டார். அந்த தொழிலை கொண்டு முழுமையான லாபத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய வெறியாக இருக்கும், அவருடைய குறிக்கோள் மட்டுமல்ல அவருடைய வெறியாக இருக்கும். அந்த தொழிலிலே நஷ்டம் ஏற்படுவதை, அந்த தொழிலிலே பாதிப்பு ஏற்படுவதை அவர் ஒரு காலம் விரும்பவே மாட்டார். எதை வேண்டுமானாலும் இழக்க தயார், தூக்கத்தை இழக்க தயார், மனைவி மக்களை இழக்க தயார், தன்னுடைய உடல் சுகத்தை இழக்க தயார், தன்னுடைய உணவு நேரத்தை இழக்க தயார், தன்னுடைய எல்லா விதமான சுக துக்கங்களையும் இழக்க தயார். எதற்காக? அந்த தொழிலில் அவருக்கு முறையான லாபம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக, அதற்காக வேண்டி எதையும் செய்ய அவர் துணிந்து விடுகின்றார். சற்று யோசித்து பாருங்கள், ஏன் இப்படி அவர் துணிகின்றார்? இந்த செல்வம், இந்த தொழில் என்பது நமக்கு வருவாயை தரக்கூடியது, இதை நாம் இழந்து விட்டால் நாம் நஷ்டத்திற்கு ஆளாகிவிடுவோம். நம்முடைய வாழ்க்கையை கடத்துவது, வாழ்க்கையை நடத்துவது நமக்கு சிரமமாகிவிடும். பசி பட்டினியில் சிக்கிக் கொள்வோம். சமுதாயத்தில் நம்மை மதிக்க மாட்டார்கள். நமக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்காது. இப்படியெல்லாம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பயமானது, இப்படியெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பயமானது இவர்களுடைய எல்லா தியாகங்களுக்கும் காரணமாக ஆகிவிடுகிறது. இந்த நேரத்தில் நாம் எப்படி பார்ப்போம், நம்முடைய இஸ்லாம், நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இந்த மார்க்க விஷயத்திலே நம்முடைய உணர்வு எப்படி இருக்கின்றது? இந்த மார்க்க விஷயத்திலே நம்முடைய உணர்வு, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது? நம்முடைய கடையில் நஷ்டம் ஏற்படுவதை நாம் சகித்துக் கொள்ளவில்லை, நம்முடைய தொழிலில் குறைவு ஏற்படுவதை நாம் சகித்துக் கொள்ளவில்லை. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும், நம்முடைய கொள்கை கோட்பாடுகளில் மட்டும், தன்னளவிலும், தனது மனைவியிடத்திலும், தனது பிள்ளைகளிடத்திலும், தனது குடும்பத்திலும், தனது முஸ்லிம் சமுதாயத்திலும் எந்த அளவிற்கு சீர்கேடு ஏற்பட்டாலும் சரி, அதை பற்றி ஒரு துளிய அளவும் நம்முடைய உள்ளத்தில் கவலை பிறக்கவில்லை. எப்படி கவலை பிறக்க வேண்டுமோ, எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஏற்பட வேண்டுமோ, எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் நம்முடைய உள்ளத்தை பாதிக்க வேண்டுமோ, யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கத்தில் இந்த தீனில் ஒருவருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டால், ஒருவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், அதனுடைய நஷ்டம் என்ன? அதனுடைய நஷ்டம் எந்த அளவிற்கு அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? இந்த உலக வாழ்க்கையிலும் அவருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இறை நம்பிக்கையும் நல்ல அமல்களும் இல்லாமல், இறை நம்பிக்கையும் நல்ல அமல்களும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது என்பதாக. நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை என்று சொன்னால் அதற்கு என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்களோ, புரிந்து கொள்கிறீர்களோ, உங்களால் புரிந்து கொள்ள முடியுமோ அந்த எல்லா அர்த்தங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நல்ல வாழ்க்கை அமைவதற்கு அடிப்படை தேவை என்ன? இறை நம்பிக்கையும் நல்ல அமல்களும். ஆனால் நாம் விளங்கி வைத்திருப்பது என்ன? நல்ல வாழ்க்கை அமைவதற்கு நாம் விளங்கி வைத்திருப்பது என்ன? படிப்பு, பணம், பதவி, இந்த உலக, இந்த உலக ஆதாயங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல வாழ்க்கை அமைக்கவில்லை. எத்தனையோ மேலை நாடுகளில் படித்தவர்கள் அதிகம், பணம் படைத்தவர்களும் அதிகம், பெரிய செல்வந்தர்களும் அதிகம், அவர்களுடைய வசதி வாய்ப்புகளும் அதிகம். ஆனால் அவர்களிடத்திலே சென்று நீங்கள் கேளுங்கள், நல்ல வாழ்க்கையை வாழ்கின்றாயா என்பதாக. அவனுடைய மனைவிக்கும் அவனுக்கும் இடையில், அவனுக்கும் அவனது பெற்றோருக்கும் இடையில், அவனுக்கும் அவனது பிள்ளைகளுக்கும் இடையில், அவனுக்கும் அவனுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இடையில் நிச்சயமாக அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழவில்லை என்பதால். ஆடம்பரத்தில் வேண்டுமானால் வாழ்கிறோம், வசதியில் வேண்டுமானால் வாழ்கிறோம் என்பதாக சொல்வார்கள். என்று விட நல்ல வாழ்க்கை என்பதாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்ததாக இந்த ஈமான், இந்த இறை நம்பிக்கை, இந்த நல்ல அமல்களுடைய இந்த தாக்கம் இருக்கின்றது. இந்த உலகத்தில் அவனுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி தருகின்றது அல்லாஹ்வுடைய அருளால். அதுபோன்று அடுத்து கபருடைய வாழ்க்கை, மரணத்திற்கு பின்னுள்ள அடுத்த கட்ட வாழ்க்கை, அடுத்து இந்த கபரில் இருந்து அவன் எழுந்ததற்கு பின்பு நாளை மறுமையிலே நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இந்த எல்லா கட்டங்களிலும் இந்த இறை நம்பிக்கை, இந்த இஸ்லாம், இந்த அல்லாஹ்வுடைய தீன் தான் ஒரு மனிதருக்கு நேர்வழிக்கும், அவருடைய வெற்றிக்கும், அவருடைய எல்லா விதமான நன்மைகளுக்கும் காரணமாக அமைகின்றது. எனவே இந்த ஈமான், இந்த ஈமானை, இந்த இஸ்லாமை நாம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாக கருத வேண்டும். இதற்கு ஈடாக எதையுமே நாம் இந்த உலகத்தில் மதிக்கக்கூடாது. அப்படி மதித்தால் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த அறுப்புடை நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்டுவிடும். இந்த ஈமானுக்கு, இறை நம்பிக்கைக்கு, இஸ்லாமுக்கு நிகராக யாராவது இந்த உலகத்துடைய செல்வங்கள் ஒன்றை மதிப்பானையானால் அவர் நிச்சயமாக வெகு விரைவிலே இஸ்லாமிய ஈமானை இழந்து விடுவார். அல்லாஹ் தஆலா கடமையாக இதை எச்சரிக்கின்றான். நீங்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து விட்டால், நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு திரும்பி விட்டால், அல்லாஹ் தஆலா வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவார். அவர்கள் உங்களை கொண்டு இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் விஷயத்திலே படித்தவர்களின் படிப்பை பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லியதையும், அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதையும் அவர்கள் செய்து காட்டுவார்கள். மக்கள் படித்தாலும் சரி, மக்கள் தங்களை புகழ்ந்தாலும் சரி, அதனால் தங்களுக்கு எதுவும் கிடைத்தாலும் சரி, அல்லது எதையும் இழந்தாலும் சரி, அல்லாஹ்வின் கட்டளையையும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையும் எங்களால் இழக்க முடியாது. அதை நாங்கள் சுரப்பதற்கு தயாரில்லை. எங்களுடைய உயிர் வேண்டுமானாலும் பறிக்கப்படலாம், எங்களுடைய உறுப்புகள் சிதைக்கப்படலாம், எங்களுடைய பொருள்கள் சூறையாடப்படலாம், எங்களுடைய குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்படலாம். ஆனால் இந்த மார்க்கத்திலே எந்த குறை ஏற்படுவதற்கும் நாங்கள் சகித்துக் கொள்ள முடியாது. எப்போது இந்த நம்பிக்கை, எப்போது இந்த ஆழமான உணர்வு ஒரு மனிதனுக்கு ஏற்படும், இதை அல்லாஹ்வுடைய நேமத்தாக கருதும் போது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், இப்படிப்பட்ட ஒரு அருட்கொடை அவருடைய மார்க்கம் இருப்பதனால்தான் இந்த மார்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் அழைக்கின்றான் அவனுடைய அதிகாரிகளை. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் தஆலா நம்மை அழைக்க வேண்டும், நம் மீது கிருபை காட்ட வேண்டும், நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த செல்வத்தை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. யா அய்யுஹன்னா அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ், மக்களே நீங்கள் அன்பு சகோதரர்களை அல்லாஹ்வை பாருங்கள் எவ்வளவு பிரியமாக சொல்லுகின்றார். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரத்தி பிஇஸ்னி வயுபையினு ஆயாதிஹி லின்நாஸ் லஅல்லஹும் யதஃக்கரூ. சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 221வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் அழைக்கின்றார், வல்லாஹு யதுஉ முதல் அழைப்பாளர். இந்த அழைப்பை முதன் முதலிலே தன் மீது கடமையாக்கி கொண்டவர் அல்லாஹு தஆலா. வல்லாஹு யதுஉ அல்லாஹ் அழைக்கின்றார், முதல் அழைப்பாளர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனாக இருக்கின்றார். அல்லாஹ் அழைக்கின்றார், எங்கே அழைக்கின்றார்? இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்பதாக. தன்னுடைய மன்னிப்பை அறிந்து கொள்ளுங்கள், அதற்காக அவன் அழைக்கின்றான். அவருடைய வசனங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டினார். எல்லா மக்களுக்கும் இங்குதான் நாம் வித்தியாசப்படுகின்றோம். இந்த அழைப்பு பணியை ஒரு தாரார் ஒரு பிரிவினருக்கு மட்டும், மற்றொருவர் மற்றொரு பிரிவினருக்கு மட்டும் என்று சுருக்கிக் கொண்டு தங்களுடைய அந்த விளக்கத்தை அவர்கள் ஒரு திரைப்பட்டுக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் ரப்பானவே அதற்கு விளக்கம் அளிக்கின்றான். இல்லை, அல்லாஹு தஆலா எல்லா மக்களையும் அழைக்கின்றான். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா, யஹூதியாக இருக்கட்டும், நஸ்ரானியாக இருக்கட்டும், மஜூசியாக இருக்கட்டும், முஷ்ரிக்காக இருக்கட்டும், அவன் இந்த உலகத்தில் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், அவை அனைத்தையும் விட்டு விலகி அவை அனைத்திலிருந்தும் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு தன்னை தூய்மையாக்கிக் கொண்டு அல்லாஹுவின் நேரிய வழியின் பக்கம் வந்து அல்லாஹுடைய சொர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்பதற்கு அல்லாஹ் அழைக்கினார். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த படைப்பினர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் கிருபை உள்ளவன். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இடங்களிலும் இப்படி சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா முஃமின்களின் மீது மட்டும்தான் கிருபை உள்ளவன் என்பதால். அல்லாஹ் தஆலா எல்லா மக்களின் மீதும் கருணை காட்டக்கூடியவன், அல்லாஹ் தஆலா எல்லா மக்களின் மீதும் கிருபை காட்டக்கூடியவன். ஏன் அல்லாஹ் சொல்லுகின்றார், எல்லாம் அல்லாஹ் படைத்த உயிர்கள் எல்லாம் எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக படைத்தான்? அவர்களுக்காக தயார் செய்திருக்கக்கூடிய சொர்க்கத்திற்காக அல்லாஹ் படைத்தான். அந்த சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் அழைக்கின்றான். சகோதரர்களே, இந்த அழைப்பு பணி இருக்கின்றது. இந்த அழைப்பு பணி முதன் முதலாக அல்லாஹுவை கொண்டு ஆரம்பமாகின்றது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கின்றார் 10வது அத்தியாயம் சூரா யூனுஸ் 25வது வசனத்தில், வல்லாஹு யதுஉ இலா நாரி ஸலாம், அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்திற்கு பெயர் சொல்லி அழைக்கின்றார். தாரு ஸலாம், நிம்மதி, பாதுகாப்பு, ஈடேற்றம், அந்த சொர்க்கத்திற்கு நான் உங்களை அழைக்கின்றேன். இந்த அழைப்பு இருக்கின்றது. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பு. அல்லாஹ் எல்லா மக்களையும் அழைக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழைப்பை இரண்டாவதாக அவருடைய தூதர்களின் மீது கடமையாக்குகின்றார். மக்களிலே அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட மக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றார். எப்படி தேர்ந்தெடுக்கின்றார்? அல்லாஹிடத்தில் என்ன ஒரு நிபந்தனைகள் இருக்கின்றன? இது அல்லாஹிற்கு தான் தெரியும். மக்களிலே மிகச்சிறந்தவர்களை அல்லாஹுடைய இந்த கடமையை, எந்த ஒரு பொறுப்பை அல்லாஹ்
நம்முடைய உயிரையும் பொருளையும் அவன் விலைக்கு வாங்கிக் கொண்டான். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இருக்கிறது என்பதாக சொல்லிக் கொண்டு அவர்கள் எந்த ஒரு பணியை செய்தார்களோ அந்த பணியை மறந்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தில் இருந்த இந்த கவலையை பார்த்து அவருடைய உள்ளத்தில் இருந்த இந்த வேதனையை பார்த்து அரசுக்கு மேலிருந்து அவன் அவர்களுக்கு அறிவுரை சொன்னார். 35வது அத்தியாயத்தினுடைய 8வது சூரா பாக்கிர் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களை நீங்கள் கை சேதப்பட்டு கவலைப்பட்டு இவர்களுக்காக அடித்துக் கொள்ளாதீர்கள். எப்படி அவர்கள் வேதனைப்பட்டார்கள் என்றால், இந்த மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த மக்கள் இறை நம்பிக்கைக்கு வரவில்லை என்பதற்காக அவர்கள் தங்களை தாங்களே அடித்துக் கொள்ள தயாரானார்கள். அதாவது தங்களுடைய சுக துக்கங்கள், தங்களுடைய நன்மை தீமை அனைத்தை மறந்து சதா சிந்தனை கொண்டவர்களாக, சதா அதே யோசனை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய அந்த யோசனை, அவர்களுடைய அந்த கவலை, அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த வேதனையை பார்த்தாதான் சொன்னார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களே நீங்கள் இவ்வாறு கவலைப்பட்டு உங்களுடைய உயிர் அழிந்து விட வேண்டாம், உங்களுடைய உயிர் பிரிந்து விட வேண்டாம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியும் சொல்கிறார். சூரத்துல் கஃபுடைய 6வது வசனத்திலே சொல்கிறார், ஃபலஅல்லக பாஹிஉ நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இன் லம் யுஃமினு பிஹாதல் ஹதீஸ் அதபா. சூரத்துல் ஷுராவுல் மலா சொல்கிறார், 26வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்திலே, லஅல்லக பாஹிஉ நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவர்கள் இறை நம்பிக்கைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நபியே நீங்கள் உங்களையே அழைத்துக் கொள்வீர்கள் போலுமே, அப்படி அழைத்துக் கொள்ளாதீர்கள். நபியே நீங்கள் சிரமப்படுவதற்காக, நீங்கள் துன்பப்படுவதற்காக நாம் இந்த தூதரத்தை, இந்த குர்ஆனை உங்கள் மீது நாம் இறக்கவில்லை. அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பு பணிக்காக அடிக்கப்பட்டார்கள். அபூ லஹப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் செல்ல பொடி கற்களை கொண்டு அவருடைய பிடரிகளை அடித்து அவருடைய பிடரியை நோக்கி அடித்துக் கொண்டே வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்திருவார் செல்லப்படுவது. ஹஜ்ஜுடைய காலங்களிலே ஹாஜிகளுடைய ஒவ்வொரு கூடாரங்களின் பக்கம் செல்லப்படுவதும் அபூ லஹப் சொல்லிக் கொண்டே வருவார், இன்னஹு லமஜ்னூன், இவர் ஒரு பைத்தியக்காரர், இன்னஹு லசாஹிர், இவர் ஒரு சூனியக்காரர், இன்னஹு லசாபி, இவர் மதம் மாறியவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்திக் கொண்டு கற்களால் அடித்துக் கொண்டே வருவார். இந்த அடி எந்த அளவுக்கு அதிகமாகும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிடரி காயமடைந்து இரத்தத்தில் வழிய ஆரம்பித்து விடும். ஆனால் ஒரு முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்து அபூ லஹபை ஏற்றியது கிடையாது. அபூ லஹபுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டிற்கு முன்பதாக முட்களை விரித்து விடுவார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதையிலே முட்களை விரித்து விடுவார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபித்துக் கொண்டே இருப்பார். மிகப்பெரிய அரபு கவிஞராக இருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை இழந்து பல கவிகளை பாடிக்கொண்டே இருப்பார். முதன்மன் அசைனா, முதன்மன் அமைனா, இவர் முகம்மது அல்ல, இவர் முதன்மம் பதிக்கப்பட்டவர் என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பார். நாம் முகம்மதுக்கு மாறு செய்யவில்லை, முதன்மம் பதிக்கப்பட்டவருக்கு மாறு செய்யணும், இவருடைய வாக்கியத்தை மறுக்கிறோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பார். இவ்வளவு துன்பங்களுக்கு இடையிலும் இந்த அழைப்பு பணியை விடவில்லை, இந்த மார்க்கத்தை கைவிடவில்லை, கடுமையான முறையில் கொடுமைப்படுத்தப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் என்ன காரணம் சகோதரர்களை யோசிப்பார். ஒவ்வொரு ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து பாருங்கள். எங்கேயாவது அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்களா? மக்காவிலே 13 வருஷங்கள், மதீனாவிலே 10 வருஷங்கள் நிம்மதி பெருமூச்சு ஒரு முறையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டிருக்கிறார்களா? ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிமல் ஃபிக்ரா முதவாஸிலல் அஹ்தான் லா துஃரஃபு லஹு ராஹா. அந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரின் மீது அன்பு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிமல் ஃபிக்ரா, எப்போதும் சிந்தனை உள்ளவராக இருப்பார்கள். என்ன சிந்தனை? காசு சேர்க்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய வாரிசுகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்ற கவலையா? தாயிமல் ஃபிக்ரா, என்ன கவலை அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்தது? முத்தவாசிலாக இருந்தார், தொடர்ந்து கவலையிலே இருப்பார்கள். என்ன கவலை அவர்களுக்கு? பாத்திமாவிற்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், ஹசன் உதயனுக்கு அரசாங்கம் கிடைக்க வேண்டும் என்ற வாழ்க்கையா? மந்திரிகளாக ஆக வேண்டும், பதவி கிடைக்க வேண்டும் என்ற ஆசையா? நஹ்னு மஅஷரல் அன்பியா லா நூரிஸு வலா நூரஸ் மா தரக்னாஹு ஸதகா. நாங்கள் நபிமார்களுடைய கூட்டத்தினர், நாங்கள் நபிமார்களுடைய கூட்டத்தினர், நாங்கள் யாருக்கும் யாருக்கும் வாரிசாக மாற்றோம், எங்களுக்கும் யாரும் வாரிசு கிடையாது. மா தரக்னாஹு ஸதகா, நாங்கள் எதை விடுகின்றோமோ அது முஸ்லிம்களுக்காக வேண்டும் உள்ள தர்மம் என்று சொன்னார். தங்களுடைய குடும்பத்தினருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்து சேர்க்கவில்லை. பின்னாடி காலத்திலே சதக்கிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கையிலே கிடைத்த ஒரு பொருளை பற்றி கருத்து வெற்றுமை வரும்பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன், முஹம்மதின் குடும்பத்தார்களே அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நபியுடைய வாரிசுகள், உங்களுக்கு நபியுடைய சொத்து ஆகுமானதல்ல, எது வைத்திருமானது என்று உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றோ அது மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நீங்கள் உங்களுக்காக வேண்டி எந்த ஒரு சொத்தையும் நபிக்கு பின்பு நபி சொல்லிக்கு பின்பாக நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. நஹ்னு மஅஷரல் அன்பியா லா நூரிஸு வலா நூரஸ் மா தரக்னாஹு ஸதகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் செல்வ நிலைமையிலே இருக்கின்றார்கள். போரிலே அவர்களுக்கு கனிமத்து கிடைத்து, போரிலே அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து செல்வ நிலைமையிலே இருக்கின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வறுமை என்ன தெரியுமா? வதிர்உஹு மர்ஹூன் இந்த யஹூதியின் ஃபி தலாதீன தாஅத், 30 மரைக்கால் கோதுமை ஒரு யஹூதியிடம் வாங்கியிருந்து அதற்குரிய தொகையை கொடுக்க முடியாமல் தங்களிடம் இருந்த அந்த இரும்பு சட்டையை, அந்த உருக்கு சட்டையை, அந்த கவச ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடமானமாக வைத்திருந்தார்கள். யார் இந்த ரசூல்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தின் அருட்படை, ஹபீபு ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவன், அல்லாஹ்விற்கு நேசமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை வருகையிலே சொர்க்கத்தின் கதவை இவர்கள் தட்டாமல் வேறு யாரும் நுழைய முடியாது. நாளை மறுமையிலே இவர்களுடைய சிபாரிசு இல்லாமல் கேள்விகளுக்கு ஆரம்பமாகாது. நாளை மறுமையிலே இவர்களுடைய சிபாரிசு இல்லாமல் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அப்படிப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் பொழுது அவர்களுடைய அந்த இரும்பு ஆடை யகூதியிடம் வாங்கிய தானியத்திற்காக அடவாரமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக வேண்டி சொல்லுங்கள் சகோதரர்களே? அவர்கள் ஓய்வு என்பது எடுத்ததே கிடையாது. அன்பு சகோதரர்களே, இந்த அழைப்பு பணியினுடைய அந்த தாக்கம், இந்த பொறுப்பை அவர்கள் விளங்கியிருந்தார். அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். குல் யா அய்யுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமீஆ, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஓ மக்களே, உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே, உங்கள் அனைவருக்கும் நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நாம் இன்று வாயால சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாய்களில் கட்டிக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம்
அவர்களை பின்பற்றியவராக ஆக மாட்டார். அவருடைய வார்த்தையிலே அவர் குறைவுள்ளவர்,
நம்முடைய சமுதாயத்தில் இந்த அளவிற்கு மக்கள் இஸ்லாமை விட்டு விலகி வாழ்கின்றார்கள். பாலக்கேடான செய்திகள், அசிங்கங்கள், அனாச்சாரங்கள், சிறுத்துகள், குப்புகள், விதா இவ்வளவு மறைந்திருப்பதற்கு காரணம் என சகோதரர்களே, இந்த அழைப்பை அவர்கள் விட்டதுதான். ஏன் இந்த அழைப்பை அவர்கள் செய்திருந்தால் இஸ்லாமை சரியாக புரிந்திருப்பார்கள். அதனுடைய உணர்வு, அதனுடைய தாக்கம் அவர்களை சீர்திருத்திருக்கும். எனவே நான் அவர்களிடத்தில் பார்க்கின்றோம், இந்த அழைப்பை விட்டதுடைய விளைவாக எல்லா விதமான பாவங்களுக்கும் அவர்கள் அரணாக விளங்குகின்றார். என்ன அனாச்சாரங்கள் இந்த சமுதாயத்திலிருந்து களையப்பட வேண்டும் என்பதாக அண்ணா சொன்னாலும் அந்த அனாச்சாரங்கள் அனைத்தும் நம்முடைய சமுதாயத்திலே காணப்படுகின்றது. இரண்டாவதாக, யார் ஒருவர் அனைத்து பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றாரோ, யார் ஒருவர் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றாரோ, இவர் அல்லாஹ்வுடைய நற்செய்திக்கு, அல்லாஹ்வுடைய சுபச்செய்திக்கு தந்தவராக ஆகின்றார். அல்லாஹ் தஆலா சொல்கின்றார்,
ஒரு எனக்கும்